நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சுமகுரு ஜோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினெண் சித்தர்மர்களுடைய ஆசியுடனும் பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூல அழகுமலை ராமதேவர் அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கனவர் கமலமுனியாரூர் கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல் சொல்லுமட்டு குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர் நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை போகநாதர் பழனிமலை போகநாதர் பழனிமலை போகநாதர் திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம் பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர் போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவர்ணையூர் இடைக்காடர் சமாதி சேர்ந்த நிறம்மை காக்கவே சமாதி சேர்ந்த நேரம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சொருபசமாதி அடைந்த நேருலகம் உயவே ஓம் கிரியா பாபாஜி நமோ ஓம் சிவாய நமோ. இன்று எங்களுக்கு சனிக்கிழமை சத்சங்கம் வழமை போல வரும் கேள்விகளுக்கு பதில் காணும் சத்சங்கமாக அமையும். அந்த முறையில் இன்று ஒருவரிடமிருந்து தான் ரெண்டு கருத்து பகிர்வும் ரெண்டு கேள்வியும் வந்திருக்கின்றது. அவற்றை பற்றி இன்று என் சத்சங்கத்தில் சிந்திப்போம். அவருடைய கருத்து பதிவை முதல் பார்ப்போம். ஐயா, இந்த சைவ சித்தாந்தத்தை இந்த அடிப்படை அறிவை ஞாயிற்றுக்கிழமை சத்சங்கங்களில் படித்து வருகின்றேன். உங்களுடைய வகுப்பில் நீங்கள் சொல்வதை கிரியா யோகம் மூலமாகவும் அதை விளங்கப்படுத்துகின்றீர்கள். அதிலிருந்து எனக்கு என்ன கிடைத்தது என்பதை சிந்தித்தேன். போன வாரம் உங்களுடைய வகுப்புக்கு பின் பல அனுபவ உண்மைகள் புலப்படுகின்றன. அவற்றை உங்களோடு உங்களுடைய தொடர்புக்கு கொண்டு வர இருக்கின்றேன் இந்த சத்சங்கத்தில். ஏனென்றால் மற்றவர்களுக்கும் அப்படியான நிகழ்வுகள் நிகழும். இப்படியான நிகழ்வுகள் வந்தால்தான் சத்சங்கத்தில் அது சிறப்பாகவும் இருக்கும், நாங்களும் எங்கு செல்கின்றோம் என்பது புரியும் என்ற காரணத்திற்காக ரெண்டு கருத்து பதிவுகளும் தருகின்றேன் இந்த சத்சங்கத்தில், ரெண்டு கேள்விகளை முன்வைக்கின்றேன் என்று சொல்கின்றார், அனுப்பியிருக்கின்றார். முதலாவது கருத்து பகிர்வு, இந்த உடல், இவ்வளவு காலமும் இந்த உடலில் நான் பயணித்திருக்கின்றேன். ஆனால் இந்த உடலை நான் வாழ்வதற்குத்தான் பயன்படுத்தினேன், என்னுடைய அக நிகழ்வுக்கு பயன்படுத்தவில்லை என்பதை இப்போது முழுமையாக புரிந்து கொண்டிருக்கின்றேன். இந்த சைவ சித்தாந்த அடிப்படை அறிவு கிடைத்த பின் கிடைத்து கொண்டிருக்கும் போது இது மிகவும் அற்புதமான ஒரு விடயம். நான் இருந்து சிந்தித்த போது எனக்கு கிடைத்த பதில், ஏனென்றால் இந்த உடலை நான் வாழ்க்கைக்கு மாத்திரம்தானே கிடைத்திருக்கின்றது என்று, அதாவது சுருங்க சொன்னால் சைவ சித்தாந்த முறைப்படி சிற்றின்பத்திலேயே கழித்திருக்கின்றேன். அது உணர்ச்சி நிறைந்த சிற்றின்பமாக இருக்கலாம், அல்லது பொருட்கள் நிறைந்த சிற்றின்பமாக இருக்கலாம், அதிலேயே கழித்தேன். ஆனால் இப்போதுதான் புரிகின்றது, இந்த உடல் இருக்கும் போதுதான் என்னுள் இருக்கும் இறைவனையும் நான் நாட முடியும், இந்த உடல் இல்லை என்றால் என்னால் அதை செய்ய முடியாது என்று சைவ சித்தாந்தம் சொல்வதாக நீங்கள் சொல்லியிருந்தீர்கள். அதை உள்வாங்கி இருந்தேன், ஆனால் சிந்திக்கவில்லை. இப்போது சிந்திக்கும் போது என்னுடைய காலத்தை வீணடித்து விட்டேனே அந்த விடயத்தில் என்று மிகவும் துக்கப்படுகின்றேன் ஐயா என்கின்றார். உண்மை, அது உண்மை. அது உங்களுக்கு முதல் தெரியாது இருந்த காரணமும் உண்மை. வினைத்தான் தெரிந்த காரணமும் உண்மை, அதுதான் நடக்க இருந்திருக்கின்றது, இருக்கிறது, இருக்கின்றது, இரண்டு காலமும். ஆனால் நீங்கள் இப்போது இதை உணர்ந்து விட்டீர்கள். உங்களுடைய முதல் கருத்து பதிவுக்கு பதில் தருகின்றேன். அதன் வழி நிற்பதுதான் இனி உங்களுடைய முக்கிய கடமையாக இருக்க வேண்டும். இந்த உடலை இரண்டு விடயத்திற்காக கடவுள் கொடுத்திருக்கின்றான் என்பதை நீங்கள் முழுமையாக புரிந்து கொள்ளாத காரணத்தால் ஒரு விடயத்திலேயே தங்கிவிட்டீர்கள். இதனால்தான் பாபாஜியின் கிரியா யோகம் மிகவும் உகந்த யோகமாக எங்களுக்கு இந்த புறப்புள் கிடைத்திருக்கின்றது சாதகரே. ஏனென்றால் அவர் இரண்டையும் சிந்திக்கச் சொல்கின்றார். உலகியல் வாழ்க்கையிலும் வாழச் சொல்கின்றார், யோகத்திலும் இருக்கச் சொல்கின்றார். கிரியா யோக அடிப்படை பயிற்சியில் அது ஒரு வகையான பதில் உங்களுடைய நிலைக்கு. அது உங்களுடைய கருத்து பகிர்வு தானே, கேள்வி அல்ல. ஆகவே இரண்டையும் உங்களுக்கு இயல்புபடுத்துகின்றேன். சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து உங்களை விழிப்புணர்வு செய்ய பண்ணி இருக்கின்றது. ஆனால் நீங்கள் பாபாஜியின் வழியில் சாதனையில் இருக்கின்றீர்கள், சாதகராக. ஆகவே பாபாஜியின் வழியை பின்பற்றுங்கள், அது சரியான இடத்திற்கு உங்களை கொண்டு செல்லும். உங்களுடைய முதலாவது கருத்து பதிவு. இரண்டாவது கருத்து பகிர்வு உங்களுடைய சிந்தனையிலிருந்து வந்ததாக போட்டிருக்கின்றீர்கள். அது என்னவென்றால், நான் இந்த சமுதாயத்தில் மிகவும் நல்லவனாக வாழ்கின்றேன் ஐயா. நல்லவனாக என்றால் எல்லா இடத்திலும் நல்லவனாக இருக்கின்றேன். என்னுடைய வசதியில், என்னுடைய கல்வியில், அல்லது என்னுடைய சமுதாயம், அதாவது எங்களுடைய குடும்பத்தவர்களுடன் இணைவாக இருக்கும் சுற்றத்தார்களுக்குள் எனக்கென்று ஒரு பெயர் உண்டு. ஆனால் நான் உள்நோக்கி பார்த்தேன் சென்ற வாரம். என்னிடம் பல கூடாத விடயங்கள் உண்டு, ஆனால் அவையெல்லாம் இருந்திருக்கின்றதே. நான் நல்லவனாக இருக்கின்றேன் தானே, மற்றவர்களுக்கு முன்னால் என்று நினைத்து கொண்டிருந்த வாழ்க்கை இப்போது மாறுகின்றதையா? சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தை கேட்டவுடன் அதையும் பகிர்ந்து கொள்கின்றேன். என்னவென்று மாறுகின்றது என்றால், ஐயா, நீங்கள் சொல்கின்றீர்கள் இறைவன் ஒன்றாய் உடனாய் வேறாய் இருக்கின்றான் என்று சைவ சித்தாந்தத்தில் சொல்லி தந்திருக்கின்றீர்கள். ஆகவே என்னை ஒருதன் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்பதை இப்போது சிந்தித்து பார்க்கின்றேன் முழுமையாக. நான் செய்யும் செயல்களை ஒருவன் உற்று நோக்குகின்றான். நான் நினைத்தேன் மற்றவர்களுக்கு முன் நான் நல்ல நிலையில் ஒரு மரியாதைக்கு உரியவனாக இவ்வளவு காலமும் வாழுகின்றேனே, அது ஒரு பெரிய நிலை. உள்ளே எவ்வளவு கெட்ட விடயங்கள் இருந்தாலும் அது மறைக்கப்படுகின்றதே. மறைக்கப்பட்ட நிலையில் நான் நல்லவனாக காட்சி கொடுத்தேனே என்று நினைக்கின்றேன். ஆனால் அது பொய் என்பது இப்போது புரிந்துவிட்டது. ஏனென்றால் என்னிடம் சில கெட்ட குணங்களும் இருக்கின்றன. ஆகவே இப்போது இந்த அறிவுத்திறன் எனக்கு கிடைத்தபடியால், இது அவர் ஒளிநாடாவில் தான் நினைப்பியிருக்கின்றார் மிகவும் நீளமாக, அதனால் தான் இவ்வளவு விரிவாக பேசக்கூடியதாக இருக்கின்றது அவருடைய நிலையை. அவர் இந்த அறிவுத்திறனை எடுத்தபடியால் இப்போது தான் அந்த வாழ்க்கைக்குள் செல்லக்கூடிய ஒரு நிலையை நினைத்து பார்க்கின்றேன். செல்ல வேண்டுமென்று வைராக்கியம் பூணுகின்றேன். ஆகவே இந்த இரண்டு கருத்துக்களையும் உங்களுக்கு முன்வைக்கின்றேன் ஐயா. இது சரிதானே என்பது இறுதியில் அவர் போட்ட கேள்விக்குறை. நிச்சயமாக சரி என்பரே. நீங்கள் நிச்சயமாக மற்றவர்களுக்கு முன் எல்லோரும் நல்லவர்களாகவே இருக்கின்றோம். ஆனால் உள்ளுக்குள் தான் எங்களுக்கு தெரியும் நாங்கள் யார் என்பது. இதை உலகியல் அளவில் நாங்கள் யார், எப்படிப்பட்டவர்கள் என்று நாங்கள் எங்களுடைய எண்ண ஓட்டங்கள் எங்கு செல்கின்றதை என்று செல்கின்றது என்பதை பார்த்து நாங்கள் அறிகின்றோம். அதே போல்தான் உள்ளே கடவுள் இருந்து இவற்றை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற விடயம் இப்போது தெரிகின்றது. அது மாத்திரமல்ல, அன்பருக்கு இன்னொரு செய்தியும் கூட, அவன்தான் எல்லாவற்றையும் இயக்குகின்றான். அதையும் படித்திருக்கின்றீர்கள். ஆகவே இந்த இப்படியான ஒரு சிந்தனை உங்களுக்கு வந்தது இந்த ரெண்டு விடயத்திலும் மிகவும் அற்புதம், மிகவும் அற்புதம். ஏனென்றால் அதைத்தான் நாங்கள் கேட்டல், சிந்தித்தல், தெளிதல் மூலமாக எடுக்க வேண்டும். கேட்டிருக்கின்றீர்கள், இப்போது சிந்தித்திருக்கின்றீர்கள் இந்த ரெண்டு விடயங்களை. மிகவும் மிகவும் அற்புதம். இதுதான் எல்லோரும் நாங்கள் செய்ய வேண்டிய விடயம். ஆகவே அதை சிந்திக்க தொடங்கினால்தான் அதில் ஒரு தெளிவு நிலை கிடைக்கும். ஏனென்றால் இதை நீங்கள் இந்த கருத்து பகிர்வுக்கு தந்திருக்கின்றீர்கள், எனக்கும் உங்களுக்கும் தனிப்பட்ட விடயம்தான். இருப்பினும் அதை நீங்கள் கூச்சப்படாமல் சொன்னது மிகவும் அற்புதம். என்ன செயல்களாகவும் இருக்கலாம் கெட்ட செயல்கள், சிலர் என்னுடன் தங்களுடைய செயல்களையே பாய்ந்திருக்கின்றார்கள். ஆகவே அதிலிருந்து விடுபட்டிருக்கின்றார்கள். ஆகவே இப்படியான விடயம் மிகவும் நன்று. அதுவும் சைவ சித்தாந்த அடிப்படைய கருத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டு வரும்போது இப்படியான சிந்தனை வர வேண்டும், இப்படியான விடிவும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட வேண்டும். அது ஆன்ம விடிவாகவும் இருக்கலாம், உலகியல் வாழ்க்கை விடிவாகவும் இருக்கலாம். ரெண்டு விடிவும் ஏற்பட வேண்டும். ரெண்டு நிலை விடிவென்று சொல்வது உங்களுக்கு ஒரு பாதை. ஆகவே இந்த ரெண்டு சிந்தனையும் நீங்கள் எங்களுடன் பகிர்ந்து கொண்டது சத்சங்கத்தில் மிகவும் அருமை. ஏனென்றால் எல்லோருக்கும் இந்த விடயம் உண்டு, ஆனால் வெளியால் சொல்ல மாட்டார்கள். ஆனால் ஒரு பக்கத்திலேயே முடங்கி விடுவார்கள். சரி, இன்னும் தெரியாமல் தானே இருக்கின்றது. இறைவனை பேந்து பார்த்து கொள்ளுவோம், எங்களுடைய பாதையில் நாங்கள் நடப்போம் என்று அதே வழியிலே செல்வார்கள். அதுதான் கூட. ஏனென்றால் அந்த இச்சை தான் அங்கு இழுத்து கொண்டு செல்லுமே தவிர இறை நிலையான ஒளி மறுபக்கம் இழுப்பதென்றால் நீங்கள் சில இடங்களை, சில விடயங்களை, பாபாஜி சொன்ன விடயங்களை, அந்த சாதனையை மேற்கொள்ள வேண்டும். அந்த சாதகர் கூட்டத்துக்குள் இருக்க வேண்டும். இன்னும் பல விடயங்களை நீங்கள் செய்தால்தான், உங்களை சுற்றி வேலி போட்டால்தான் அதிலிருந்து தப்பலாம் என்பதே. அதை நீங்கள் போன வாரம் உணர்ந்திருக்கின்றீர்கள் என்பது மிகவும் மகிழ்ச்சியான செய்தி. அதையே மற்ற சாதகர்களும் ஒரு முன்னுதாரணமாக எடுத்து எங்களை பற்றி சிந்திப்போம். சிந்தனை செய் மனமே. ஆகவே இந்த ரெண்டு கருத்து பகிர்வும் மிகவும் நன்று. சாதகரே, நீங்கள் கேட்ட கேள்விக்கு வருவோம். அதாவது உங்களுடைய முதலாவது கேள்வி என்னவென்றால், நீங்கள் தியானம் செய்கின்றீர்கள் கிரியா யோகத்தில். இந்த தியானம் மனதை ஒடுக்குவதற்குரிய தியானம் என்றும் பாபாஜி சொல்லியிருக்கின்றார். ஆனால் நேற்று போன புதன்கிழமை பாபாஜியின் வாசிப்பில் நீங்கள் வாசித்தீர்கள் ஐயா, மிகவும் அருமையான செய்தி கிடைத்தது. அதாவது பாபாஜி அது சொல்கின்றார், அறிவையும் உணர்ச்சியையும் இயைவுபட தியானம் செய்தால்தான் அந்த தியானம் சரியான தியானம் என்று குறிப்பு தந்திருக்கின்றார். அந்த பகுதியை நான் இவ்வளவு காலமும் தவற விட்டு விட்டேன். அதாவது அறிவும் உணர்ச்சியும் ரெண்டும் சேர்ந்த நிலையில் இயைவுபட ஒன்றுடன் ஒன்று ஒத்திசைவாக போய்க்கத்தான் இந்த தியானம் சரிவரும் என்று பாபாஜி சொல்கின்றார். அதனுடைய விளக்கம் தேவை என்று கேட்டிருக்கின்றார். நிச்சயமாக இது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து தான் அங்கும் ஒரு சொல்லில் அடங்கி இருக்கின்றது. எங்களுடைய உடலில் ரெண்டு சுவாசம் ஓடுகின்றது. ஒன்று வலது சுவாசம், மற்றது இடது சுவாசம். வலது சுவாசத்தில் நாங்கள் உள்ள போது அறிவு நிலையில் இருக்கின்றோம். கூடுதலாக அறிவு தொழிற்படும், அறிவு எடுக்கக்கூடிய நிலையில் இருப்போம். இடது சுவாசம் தொழிற்படும் போது உணர்ச்சி நிலையில் இருப்போம். உணர்ச்சிகள் கூட இருக்கும், அறிவு குறைந்திருக்கும். இதை பல விதமாகவும் கிரியா யோகத்திலும் சைவ சித்தாந்தத்திலும் அதே விடயத்தை சொல்லி இருக்கின்றார்கள். வலது பக்கம் என்றால் சூரியன், வலது மூச்சு. இடது மூச்சென்றால் சந்திரன், வலது மூச்சென்றால் வெப்பம், இடது மூச்சென்றால் குளிர், வலது மூச்சென்றால் அறிவு, இடது மூச்சென்றால் உணர்ச்சி. இதுதான் விஷயம் அங்கு நீங்கள் கேட்ட கேள்விக்கு. ஆகவே இந்த ரெண்டையும் இயைவுபட செய்ய வேண்டும் என்று பாபாஜி கூறுவது கிரியா யோகத்தில் என்னவென்றால், எங்களுக்கு இன்னொரு மூச்சு காற்று ஒன்று உடலில், அதுதான் நடு சுவாசம். சித்தர்மார்களின் கணக்கின்படி இடது சுவாசம் 11 மணித்தியாலம், வலது சுவாசம் 11 மணித்தியாலம், நடு சுவாசம் 2 மணித்தியாலத்தில் தான் எங்களுடைய உடலில் ஆன்மா புகுத்தப்பட்டவுடன் குழந்தையாக இருக்கும் போது அது கிடைக்கின்றது. ஆனால் எங்களுடைய வாழ்க்கை மூலமாக, வாழும் வாழ்க்கை வழியாக, எங்களுடைய பழக்க வழக்கங்களால், உணவு பழக்க வழக்கங்களால் இந்த சுவாச நிலைகள் மாறுகின்றன. ஆகவே இந்த கிரியா யோகத்தில் வளர்ந்து வரும் சாதகர்களுக்கு இந்த பிரச்சனை கம்மி, குறைவு. ஏனென்றால் அவர்களுடைய சாதனையில் எங்களுடைய குண்டலினி பிராணயாமம் நடு சுவாசத்தை மையமாக வைத்து செய்யும் சுவாசம். ஆகவே நடு சுவாசம் என்றால் என்ன? உணர்ச்சியும் அறிவும் இயைவுபட இருக்கும் நிலை. ஆகவே அறிவும் உணர்ச்சியையும் இயைவுபட செய்வதுதான் சரியான தியானம் என்று பாபாஜி சொன்னது முழுக்க 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 கிரியா யோகத்தில் உண்மை. அது வந்த இடம் சிவயோகத்தில் இருந்து வந்த சைவ சித்தாந்தத்திலும் அதுதான் கூற்று. ஆகவே அவர் சொன்ன வசனத்துக்குரிய விடயத்தை நீங்கள் கேட்கும்போது இதை நான் உங்களுக்கு கொண்டு வருகின்றேன். இந்த சுவாசத்தை வைத்து அதை விளங்குங்கள், விளங்க வேண்டும். ஏனென்றால் எங்களுடைய குண்டலினி பிராணயாமம் நடு சுவாசத்தில் செய்யப்படும் பயிற்சி. அந்த பயிற்சி முடிந்தவுடனேயே தியானம் செய்கின்றோம். அந்த பயிற்சியை நாங்கள் செய்து முடித்து தியானம் செய்ய வேண்டும் என்று குரு சொல்லி தந்ததற்குரிய காரணம் என்ன? எங்களுடைய சுவாச நிலையை ஒருங்குபடுத்தி நடுநிலை சுவாசத்தில் உடல் ஓடும் போது தியானத்தை செய்யுங்கள் என்பதே அதனுடைய கருத்து. ஆகவே பிராணயாமத்தை செய்து அதன் பின் தியானம் அமைந்ததற்கு கிரியா யோகத்தில் அதான் முக்கிய விளக்கம் என்று யோகி ராமையா அவர்கள் சொல்லி தந்திருக்கின்றார்கள், சுவாமி ராம் அவர்கள் சொல்லி தந்திருக்கின்றார்கள். ஆனால் மேலதிக விளக்கம் எங்களுக்கு கிடைக்கவில்லை. அவர்கள் காலத்தில் நாங்கள் நேரடியாக அவர்களுடன் தொடர்பு இருக்காததால். ஆகவே இயைபுட தியானம் செய்ய வேண்டும் என்று சொன்ன சொல்லுக்குரிய பொருள் கேட்டிருந்தீர்கள், அதுதான் பொருள். ஆகவே எங்களுடைய அறிவு உணர்ச்சி என்பது இரண்டு சுவாசம். இந்த இரண்டு சுவாசத்தையும் ஒரு வழியில் நின்றால், அறிவு நிலையில் இருந்தால், அதில் எங்களுடைய மனது என்பது மனது எப்போதாவது செயல்படுகின்றது என்பதையும் அதே வாசிப்பில் பாபாஜி கொடுத்திருக்கின்றார். போன புதன்கிழமை எண்ண ஓட்டங்களே மனதின் செயல்பாடு. இந்த எண்ண ஓட்டங்கள் அறிவு நிலையை நோக்கி செல்லும் போது அது வலது சுவாசத்தில் இருக்கும் நிலை, அது மிகவும் உகந்ததாக இருக்கும் அறிவு திறனை பெருக்குவதற்கு. அதே நேரம் இடது சுவாசத்தில் மாத்திரம் தங்கியிருந்தால் அது உணர்ச்சி நிலையை காட்டும். அந்த நிலையில்தான் எங்களுக்கு கெட்ட எண்ணங்கள் உற்பத்தியாகும். அது கெட்டதென்றா கூடாததென்பதல்ல, அறிவு நிலையை விட்டு விலகிய எண்ணங்கள். ஆகவே பாபாஜி என்ன சொல்கின்றார்? இயைபுட என்று சொன்னால் இது இரண்டையும் சமநிலையில் கொண்டு செல்ல வேண்டும் என்று. அறிவைத்தான் அவர் சொல்கின்றார், ஆன்மீகத்தில் பயணம் செய்ய வேண்டும் நாங்கள் என்று. உணர்ச்சியைத்தான் சொல்கின்றார், உலகியலிலும் வாழ வேண்டும் என்று. ஆகவே இந்த இரண்டையும் சமநிலைப்படுத்தி எங்களை இயக்கும் யோகம்தான் கிரியா யோகம் என்பது எங்களுக்கு கிடைத்த கொடை. நன்றி பாபாஜிக்கு. ஆகவே நாங்கள் அந்த வழியில் நின்று இரண்டையுமே விட்டு போக முடியாத நிலைதான் இந்த உடலில் நாங்கள் எடுத்த நிலை. அந்த நிலையில்தான் பாபாஜியின் கிரியா யோகம் சென்று கொண்டிருக்கின்றது எங்களுக்கு உதவி செய்வதற்கு. அதே நேரம் சைவ சித்தாந்தத்தில் இருந்து அடிப்படை கருத்துக்கள் கிடைத்து கொண்டிருக்கின்றன. அவற்றிலிருந்து எங்களுடைய வாழ்க்கையை நலம் செய்வதற்கும் ஆன்மீகத்தில் பயணிப்பதற்கும் தான் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்கள் என்பது சைவ சித்தாந்தத்தில் கூற்று. இதை பேராசிரியர் சொல்வார், அடிக்கடி சொல்வார். ஆகவே நாங்கள் கொடுத்து வைத்தவர்கள் சாதகரே. ஆகவே நீங்கள் கேட்டதற்கும் போன புதன்கிழமை வாசிப்பில் பாபாஜியின் புத்தகத்தில் இருந்து கிடைத்த ஒரு பந்தியில் இருக்கும் விளக்கத்தை மாத்திரம் கேட்டிருக்கின்றீர்கள். முழு வாசிப்புமே கருத்து அடைந்து நிறைந்தவை. ஆகவே சுருக்கச் சொல்ல போனால், உங்களுடைய கேள்விக்கு இந்த வலது சுவாசம் இடது சுவாசத்தை வைத்து இந்த அறிவு உணர்ச்சியை உணர்ந்து கொள்ளுங்கள். ஆகவே உங்களுடைய உடலில் எவ்வளவு தூரத்துக்கு நடு சுவாசத்தில் நீங்கள் இருப்பீர்களோ அந்தளவு தூரத்திற்கு உங்களுடைய எண்ணங்கள் சிதறாமல் ஒரு நிலைப்பட்டு தியானத்தை கைகூட்டக்கூடிய நிலையில் இருப்பீர்கள் என்பது இங்கு தரவு. சிலர் கேட்கலாம், நான் தியானம் செய்து கொண்டிருக்கின்றேன், ஆனால் பிராணயாமம் செய்வதில்லை அல்லது மந்திரம் செய்கின்றேன், தியானம் செய்வதில்லை என்று. ஏன் பாபாஜி இந்த ஐந்தையும் ஒரு கோடாக கொண்டு வந்தார்? நீங்கள் இந்த ஐந்து இடங்களிலும் சமனாக நீங்கள் அதில் வெற்றி பெற வேண்டும் என்றால் முதல் உடலை திடப்படுத்தி விட வேண்டும். அந்த நாளில் அதற்குத்தான் ஆசனம். அதைத் தொடர்ந்து பிராணயாமம் செய்கின்றீர்கள். நீங்கள் ரெண்டு நிலையிலும் வாழும் ஆன்மா, உங்களை ஒரு நிலைப்படுத்துகின்றீர்கள் நடு சுவாசத்திற்கு. அது தியானத்தை தயார் செய்யும் நிலை. அதிலிருந்து நேரடியாகவே கண்களை மூடியபடியே தியான பயிற்சிக்கு செல்கின்றீர்கள் 15 நிமிடம். அதில் கூடுதலாக உங்களுக்கு கிடைப்பது நடுநிலை சுவாச சரியான எண்ண ஓட்டங்கள். இருப்பினும் உங்களுடைய வாழ்க்கை முறை நீங்கள் ஒருங்கிணைக்கும் வரைக்கும் அது ரெண்டு பக்கமுமே இழுத்துக்கொண்டு செல்லலாம். ஆனால் கூடிய அளவில் தொடக்க நிலையில் நீங்கள் நடு சுவாசத்தில் இருப்பீர்கள். அதுதான் அந்த குண்டலினி பிராணயாமத்தின் வெற்றி. அது முடியவிட்டு மந்திரம் சொல்கின்றீர்கள். ஆகவே இதுதான் எங்களுடைய பாய்ச்சி முறை என்பர் நீங்கள் கேட்ட கேள்விக்கு. ஆகவே அதைத்தான் பாபாஜி ஒரு வசனத்தில் தியானம் என்றால் என்ன என்பதை விளங்கப்படுத்துகின்றார். அதற்குரிய மேலதிக கருத்துக்கள் சைவ சித்தாந்த கிரியா யோகத்திலிருந்து என்று பாபாஜியினால் கொணரப்படுகின்றது. அடுத்த உங்களுடைய கேள்வி, அதையும் கருத்து பகிர்வு தான் போட்டிருக்கின்றீர்கள். அது மிகவும் முக்கியமான விடயம். அவருடைய கேள்வி கடைசியில் வைக்கின்றார். அவருடைய கருத்து பகிர்வு என்னவென்றால், தான் இப்போது தான் நல்ல தொழிலில் இருக்கின்றேன், அதாவது படித்த படிப்பு மிகவும் உயர்ந்தது, என்னை டிரெக்டர் என்ற பொசிஷனுக்கு என்னுடைய வேலையில் உயர்த்தி இருக்கின்றார்கள். ஆனால் என்ன ஆச்சரியம் ஐயா, கடைசி 3 வருஷத்தில் எனக்கு 2 ப்ரமோஷன் கிடைத்திருக்கின்றது என்னுடைய வேலையில். நானே எதிர்பார்க்காத ஒன்று, எனக்கே ஆச்சரியமாக இருக்கின்றது. என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய வேலையில் எனக்கு என்னென்று அப்படி ஒரு சந்தர்ப்பம், ஏனென்றால் எங்களுடைய கம்பெனியில் இப்படியான 2 உடனடி பதவி உயர்வுகள் எவருக்கும் கிடைத்ததில்லை. ஆகவே அந்த பதவி உயர்வு தரும்போது கம்பெனி வழக்கத்தின்படி எங்களை இவாலுவேட் பண்ணுவார்கள் ஒவ்வொரு வருடமும். அதில் எனக்கு நல்ல இவாலுவேஷன் கிடைத்திருக்கின்றது. அதற்குரிய காரணம், என்னுடைய சிந்தனை சிந்திக்கும் போதுதான் போன கிழமை உணர்ந்தேன், இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தும் என்னுடைய பாபாஜியின் கிரியா யோக பயிற்சியும் தான் அதற்கு காரணமே தவிர வேறொன்றும் அல்ல. அது என்னுடைய காரணம். ஆனால் நீங்கள் சொல்லலாம், அதற்கு மேலாக எல்லாம் இறைவனுடைய இயக்கம் என்று. இறைவனுடைய இயக்கம்தான், அதையும் ஒத்துக்கொள்கின்றேன். இருப்பினும் அவர்கள் என்னிடம் அந்த இவாலுவேஷனில், என்னுடைய இவாலுவேஷன் என்றால் அவருடைய தொழிலில் அவர் எவ்வாறு அந்த வருடம் முழுக்க இயங்கினார் என்பது மற்றவர்களுக்காக, அதில் நான் மிகவும் ஹாய், அதாவது எக்ஸலண்ட் நிலையில் 2 வருடம் அது கிடைத்திருக்கின்றது. இந்த 2 ப்ரமோஷனுக்கு முதல் 3 வருடங்களுக்குள் அதுக்குரிய காரணத்தை அவர்கள் அதில் எழுதும்போது, என்னுடைய செயல்பாடு எல்லாருடனும் டீம் ஒர்க் என்று சொல்வார்கள், மிகவும் அற்புதமாக இருக்கின்றது, அதனுடைய பயன்கள் கூட கிடைக்கின்றது கம்பெனிக்கு, ஆதலால் உன்னை இந்த நிலைக்கு உயர்த்துகின்றேன் என்று அவர்கள் அதற்குரிய விடயம் எனக்கு தந்திருக்கின்றார்கள். ஆனால் என்னிலேயே எனக்கு ஆச்சரியம், ஏனென்றால் அதுக்கு முதல் 10 வருடங்களாக நான் வேலை செய்கின்றேன், இப்படி ஒரு உயர்வு கிடைக்கவில்லை. இதெல்லாம் ஒளிநாடாவில் வந்த விடயம். ஆகவே அதற்குரிய விடயத்தை என்னவென்று நான் சிந்தித்தபோது எனக்கு கிடைத்த பதில் என்னவென்றால், நான் எல்லோருடைய நிலையிலும் வேலையை வைத்து சொல்கின்றேன் ஐயா, என்னை பற்றி எல்லாருடைய நிலையிலும் நான் இறங்கி அந்த நிலையில் இருந்து அந்த வேலைகளை செய்வதால் அந்த வேலையில் என்னுடைய டீம் ஒர்க் மிகவும் துரிதமாக முன்னேறியது. எல்லோரும் என்னை விரும்புகின்றார்கள், அதுதான் காரணம் என்று நினைக்கின்றேன். அதைவிட வேறொன்றும் எனக்கு தெரியாது. இதை நான் உங்களுடன் ஷேர் பண்ணுகின்றேன். ஆனால் இதற்கு மேலதிக விளக்கம் கொடுக்க முடியுமா என்று கேட்கின்றார். நிச்சயமாக நீங்கள் சிந்தித்த விடயம் சரி, உங்களுக்கு கிடைத்த வெற்றியும் சரி, அது இறை இயக்கம்தான் என்பது முதலாவது காரணம். அது கிடைக்க வேண்டும் என்பது எழுதிய எழுத்து. ஆனால் அந்த நிலையை நீங்கள் அடைந்த விதத்தை பார்க்க வேண்டும். அதாவது இதை நாங்கள் தனியார் வேலையில் மாத்திரம் பார்க்கக்கூடாது, குடும்ப வாழ்க்கையிலும் கூட பார்க்க வேண்டும். நாங்கள் எந்த உயர்ந்திய நிலைக்கும் செல்லலாம் எங்களுடைய வாழ்க்கையில். ஆனால் நாங்கள் மற்றவர்களுடன் பழகும் போது அவர்கள் எந்த எந்த நிலையில் இருக்கின்றார்களோ அந்த நிலைக்கு வந்து அவர்களுடைய விடயங்களுக்கு நாங்கள் உதவி செய்வதாக இருந்தாலும் சரி, அல்லது அவர்களுடைய விடயங்களுடன் நாங்கள் தொடர்பு படுத்துவதாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய நிலையில் வந்து அந்த விடயம் என்னவென்று பார்த்து அந்த விடயத்திற்குரிய விடையை கண்டு அதன்படி இயங்கினால் பெரிய வெற்றி உண்டு. அதுதான் கிரியா யோக சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து. அதாவது இதை உதாரணமாக இந்த சாதகருக்கு நாம் விளங்கப்படுத்த வேண்டும் என்றால், ஒரு குடும்பத்தில் விளங்கப்படுத்துவோம். நீங்கள் குடும்ப தலைவனாக இருக்கின்றீர்கள், உங்களுக்கு மனைவி இருக்கு, பிள்ளைகள் உண்டு. உங்களுக்கு ஒரு 10 வயதிலேயும் 18 வயதிலேயும் 2 பிள்ளைகள் இருக்கு என்று வைத்துக் கொள்ளுவோம். பதினெட்டு வயது பிள்ளை உங்களிடம் வந்து சில விடயங்களை கேட்கின்றது. நீங்கள் உங்களுடைய நிலையிலிருந்து இல்லை, அப்படி செய்ய முடியாது, இப்படி செய்ய முடியாது, நான் சொல்வதை கேள் என்று சொன்னால் அந்த தொடர்பு அறுந்துவிடும். ஏனென்றால் அந்த பதினெட்டு வயது பிள்ளைக்கு அந்த பதினெட்டு வயதில் அதுக்கு என்னென்ன உணர்ச்சிகள் என்னென்ன அறிவு இருக்கோ அதை மையமாக வைத்துத்தான் உங்களிடம் உதவியை நாடும். நீங்கள் அந்த நிலையில் உங்களை இறக்கி அந்த நிலையில் நீங்கள் இருந்தபோது என்னென்ன செய்தீர்கள் என்பதை வைத்து அதனுடைய தேவையை நீங்கள் பூர்த்தி செய்தால் அது நிச்சயமாக சந்தோஷமான வாழ்க்கையாக இருக்கும். அதை விடுத்து நான் கம்பெனி டிரெக்டர், என்னுடைய நிலை என்ன, நீ இப்போதுதான் படிக்கின்றாய், நீ என்னுடைய மகனாக இருந்தாலும் ரைட், உனக்கு அப்படியான சுதந்திரம் நான் பெற்ற மாதிரி பின்னர் கிடைக்கும், இப்போது அல்ல, நான் சொல்வதை கேள் என்று அதை கட்டுப்படுத்தக்கூடாது. ஏனென்றால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமை உண்டு. அதே போல் கீழே இருக்கும் குறைந்த வயது பிள்ளை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் அந்த வயதில் அந்த பிள்ளைக்கு ஒரு தேவை உண்டு குடும்பத்தில். அந்த பிள்ளைன்ற நிலைக்கு இறங்கி நீங்கள் அதை சிந்தித்து செயல்பட்டால் அந்த செயலில் மிக மிக முக்கியமான வெற்றிகள் உண்டு. இதுதான் இந்த குடும்ப அமைப்பில் நீங்கள் நன்றாக குடும்பத்தை நடத்துவதற்கு ஒரு இரிய லக்கணம். அது தாயாக இருந்தாலும் சரி, தாய்க்கு அந்த இயல்பு இயல்பாகவே உண்டு, தந்தைக்கு இல்லை. ஏனென்றால் அதான் தாய்மை என்று சொல்கின்றார்கள். தாயின் செயல்பாடுகள் கூடுதலாக அந்தந்த பிள்ளைகளுக்கு அந்தந்த வயதில் அதுகளுக்கு என்ன தேவைப்படும் என்று அறிந்து செயல்படுபவள் தாய். ஆனால் தந்தைமார் அப்படி அல்ல, குறைவு. ஆகவே உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, உங்களுடைய வேலையிலும் சரி, நீங்கள் வெற்றி பெற வேண்டுமென்றால் என்ன விடயத்தை நீங்கள் எடுத்தாலும் அந்த விடயம் எங்கிருந்து வந்ததோ அந்த இடத்திற்கு உங்களை கீழ்நோக்கி கொண்டு போய் அந்த இடத்திலிருந்து அதற்குரிய பதிலை சிந்தித்து உங்களுடைய நிலைக்கு மேலே வந்து அங்கிருந்து செயல்படுத்தினால் உங்களுக்கு முழுமையான வெற்றி என்று இந்த நண்பருடைய இந்த கடைசி கேள்விக்கு பதில் வைக்கின்றேன். இதுதான் முக்கியம். ஏன் இறைவன் சொரூப நிலையிலிருந்து தடத்த நிலைக்கு வர வேண்டும்? அங்கிருந்து கொண்டே தன்னுடைய திருவருள் சக்தியால் எல்லாவற்றையும் தீட்டலாம் தானே ஆன்மாக்களுக்கு, அதாவது கொடுக்கலாம் தானே. ஏன் அவன் தன்னை கீழே கொண்டு வந்தான்? ஒருபடி கீழே கொண்டு வந்தால்தான் இந்த ஆன்ம தத்துவத்துக்குள்ளும் நான் சென்று அதனையும் இயக்க முடியும். அவர்களுக்கு என்னென்ன தேவை என்பதை நான் பார்த்து அவர்களை மேலே கொண்டு வருவதற்கு, இந்த ஆணவ பிடியிலிருந்து விலக்குவதற்கு அதுதான் ஏதுவாக இருக்கும் என்று தானே சிவசக்தியாக கீழே தடத்த நிலைக்கு வருகின்றார்கள். சாச்சா சிவனே அந்த நிலைக்கு வந்து எங்களை ஊவிப்பதற்காக பல நிலைகளில் செயல்படும் போது நாங்கள் அதன் வழியை பின்பற்றி எங்களை கீழ் நோக்கி கொண்டு போய் எந்தெந்த விடயத்தில் ஈடுபடுகின்றோமோ அந்தந்த விடய நிலைக்கு கொண்டு போய் அதற்குரிய விடயத்தை சிந்தித்து எங்களுடைய நிலையிலிருந்து கொண்டு நடத்துவதுதான் சிறந்த முறை என்று இந்த அன்பருடைய கேள்விக்கு பதில் கொடுத்து, இன்று இந்த ஒரு அன்பருடைய கேள்விகளும் கருத்து பதிவுகளும் வந்தது. அதற்கு முடிந்தளவு சைவ சித்தாந்த கிரியா யோகா அடிப்படையில் பாபாஜி பரம்பொருளினால் அருளினால் விடை கண்டோம். நன்றி சொல்வோம் அவர்களுக்கு. ஓம் கிரிய பாபாஜி நமோ ஓம் சிவாய நமோ. இப்போது இறைவன் ஐயா, கார்த்திகேயன் ஐயா அவர்கள் இணைப்பில் இருக்கின்றீர்கள். உங்கள் இறைவன் ஐயா, உங்களுடைய சுருங்கிய கரத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். இறைவன் ஐயா மியூட்டில் இருக்கின்றீர்கள்.
ஓம் கிரியா பாபாஜி நமோ
ஓம் கிரியா பாபாஜி நமோ
ஓம் சிவாய நமோ.
ஓம் சிவாய நமோ.
இன்றைய சத்சங்கம் வழமை போல கேள்வி பதில்களுக்குரிய சத்சங்கமாக அமைந்திருந்தது. அதில் வந்த மூன்று கேள்விகளுக்கும் தெளிவான விளக்கங்கள் தரப்பட்டது, உள்வாங்கினோம். அதில் முதலாவது கேள்வி இரண்டு சிந்தனைகள் பற்றியதாக இருந்தது. அதில் முதலாவது சிந்தனை, அதாவது அவருடைய வாழ்க்கை உண்மையான வாழ்க்கையில் அவர் உணரவில்லை, போலியான வாழ்க்கையில் அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்களை கூறி அதன் மூலம் சில கருத்துக்களை சொல்லியிருந்தார். அடுத்ததாக சத்சங்கம், அதாவது இந்த சத்சங்கம் கேட்டதன் மூலம் அறிவுத்திறன் கூடி அவருடைய சில இதழ உணர்ந்ததாகவும் கூறப்பட்டிருந்தது. எனவே இந்த ரெண்டுக்கும் சற்சங்கத்தில் கேட்டல், சிந்தித்தல், தெளிதல் மூலம் அவர் அந்த நிலையில் இறந்திருக்கிறார் என்று அவருடைய கேள்வியின் சிறப்பையும் அவருடைய அறிவுத்திறனை பற்றியும் கூறி விளக்கப்பட்டதை உணரக்கூடியதாக இருந்தது. அடுத்து இரண்டாவது தியானம் பற்றிய கேள்விக்கும், அதில் தியானம் என்பது மனத்தை ஒதுக்குவது, அதாவது மனத்தை ஒதுக்கி அடக்கு என்ற கருத்து கூறப்பட்டது. அத்துடன் அறிவும் உணர்ச்சியும் ஒன்றாக செயற்படும் போதுதான் அது தியானமாக அமையும் என்று கூறிய கருத்து தெளிவாக கூறப்பட்டது. அத்துடன் எங்களுடைய வலது சுவாசத்தின் போது அறிவு கூடுவதையும் இடது சுவாசத்தின் போது உணர்ச்சி வருவதையும் எடுத்து அதற்கு விளக்கம் தரப்பட்டது. அது மாத்திரமல்ல, எங்களுடைய சுவாசத்தில் வலது சுவாசம் பயனுறுமணித்தியாலங்களும் இடது சுவாசம் பயனுறுமணித்தியாலங்களும் நடு சுவாசம் ஒரு மணித்தியாலம் நடைபெறுகின்றது என்று கூறி, இந்த நடு சுவாசம்தான் அறிவையும் உணர்ச்சியும் ஒன்றாக செயற்படுகின்றது. எனவே எண்ண ஓட்டங்கள்லாம் மனத்தின் நிலை என்பது பாபாஜி கூறிய தெளிவும் விளக்கப்பட்டது. அது மாத்திரமில்ல, கிரியா யோகத்தின் சிறப்பே இப்படியான பல கருத்துக்கொள் என்றது பற்றிய பல விதமான விளக்கங்கள் தரப்பட்டது. இறுதியாக மூன்றாவது கேள்வி கருத்து பகிர்வு. சாதகரன் கேள்வி, அவர் நல்ல தொழில் செய்து நல்ல இதாக இருந்தாலும் வாழ்க்கையில் அவருக்கு ஏற்பட்ட இதை கூறி உணர்ந்த பற்றி கூறியிருந்தார். அதற்கும் அவர் வந்து குடும்ப அமைப்பில் இருந்து கொண்டு பார்த்தாட்டம் அது விளங்கும் என்றதுக்கு விளக்கப்பட்டு அதற்கும் சிறந்த பதில் கிடைத்தது. எனவே இந்த பதில்களை உள்வாங்கினோம். இருப்பினும் சில இடங்களில் தெளிவில்லாமல் இருந்தால் நாங்கள் அதை மீண்டும் மீண்டும் காணொலியை பெற்று தெளிவு பெற்றுக் கொள்ள நினைக்கின்றேன். நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நம ஓம். ஓம் சிவாய நம ஓம்.
நன்றி நன்றி இறைவனையா. கேள்விகளுக்கு பதில் காணும் போது அதை சுருக்குவது மிகவும் சுலபமான விடயம் அல்ல. இருப்பினும் அந்த குறுகிய நேரத்தில் முடிந்தளவு அதை சுருக்கியிருக்கின்றீர்கள். சாதகர்கள் எல்லோரும் இந்த சத்சங்கத்தை மீண்டும் கேளுங்கள். உங்களுக்கு மேலதிக விளக்கம் தேவை என்றால் நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நம ஓம். ஓம் சிவாய நம. இப்போது கார்த்திகேயன் ஐயா இணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். ஓம் கிரிய பாபாஜி நமோ.
ஓம் சிவாய நமோ.
ஓம் சிவாய நமோ.
சத்சங்கம் வளைக்கும் போல் பாபாஜியுடைய கருணையார் சிறப்பாக மாணவர் கேட்ட கேள்விக்கு சிறப்பான முறையில பாபாஜி பதில் வகுத்து கொடுத்திருக்கார். ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, அது உலகில் சார்ந்த விஷயமாவும் இருக்கலாம், ஆன்மீக சார்ந்த விஷயமாவும் இருக்கலாம். நம்ம உலகில ஜெயிச்சுதான் ஆன்மீகத்துக்குள்ள போய் நினைச்சு நிக்க முடியும். ஏன்னா உலகில அனுபவம் தான் ஆன்மீகத்துக்கு இன்பம் கொடுக்கும். உலகில படுற துன்பத்திலேருந்து விடுபட்டு போக்குள்ளதான் நமக்கு ஆன்மீகத்துல அந்த இன்பம் கிடைக்கிறதுக்குள்ள அது ஒரு பெரிய இன்பமா நமக்கு தெரியுது. அது உண்மையான இன்பம்ன்றதும் தெரியுது, அது அருளாளர்கள் சொல்லப்பட்ட இன்பம்ன்றதும் தெரியுது. அந்த மாதிரி வாழ்க்கையில பல விஷயங்கள் நமக்குள்ள நடக்குது. நமக்கு இந்த சைவ சித்தாந்தம் அந்த அளவுக்கு நமக்கு எல்லாத்துக்கும் பதில் கொடுத்து வச்சிருக்கு. அந்த வகையில நீங்க ஆழ்ந்து உண்மையான முறையில இந்த கேள்விக்கு விரிவா பதில் சொன்னீங்க, ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வந்தா உங்களுக்குள்ள நிறைய ஒரு நமக்கு எல்லாருக்கும் ஒரு நன்மையா இருக்கும். இதுமே இறைவன் சார்புறம் ஐயா கூட நல்லா சிறப்பாக அதுக்கு உகந்த பதில சொல்றாங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய பதில அவங்களுடைய கருத்துக்களையும் கொண்டு போய்
நன்றி நன்றி கார்த்திகேயா. அதை மிகவும் அருமையாக தொடர்த்து கொடுத்தீர்கள். எங்கிருந்து எங்கு செல்கின்றோம் என்பதையும் மிகவும் அருமையாக ஒரு சொல்லில் சொன்னீர்கள். உணர்ச்சியை வென்றுதான் ஆன்மீகத்தை வெல்லலாம் என்பது மிகவும் உண்மையானது. அதுதான் இந்த சுவாச நிலைகளும். அதை வைத்து கூட நாங்கள் கிரியா யோகா முறைப்படி அதை சிந்தித்தோம். நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பெரும் பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நமோ. ஓம் சிவாய நமோ.